ആഴ്വാരംഭരമാണാർ ജീവിതത്തിലുള്ളിലെ ശരണം ആചാര്യന്തരുള്ളിലെ ശരണം ദശരത്യാരത്തിനെയും ശ്രീശൈലാരപിതാശയം ശിവേങ്കുളകുരുമന്ദേ ശിലാദിഗുണസാഗരം ശ്രീശൈലേശ ദയാപാത്രം ദീപക്യാദിഗുണാർണമതീന്ദ്രപ്രണമന്ദേ രമ്യജാമാതരമണിം തസ്മൈ രാമാനുചാര്യായ നമപരമയോഗിനേ ശ്രുതിസ്മൃതിസൂത്രാണാം അന്തർജ്വരമധീതമത് ശ്രീവിഷ്ണുചിത്തപാദാബ്ജം സുദർശനപത്രാധിപം വരയോഗികൃപാപാത്രം ശ്രീകൃഷ്ണാര്യം നമാമിതം അഭിനവഭക്തിസാരം കുദൃഷ്ടികജകേസരിം ശ്രീഭാഷ്യകാരാണാം മതപ്രകാശകം തമാശ്രയേ. இந்த தை மாதமானது பக்திசாரர் என்னும் உரையிடாதவர் என்னும் கொண்டாடப்படக்கூடிய திருமணசி ஆழ்வாருடைய அவதார மாதமாகவும் வாசாமகோச்சர மகாகுணதேசிகர் என்னும் மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்னும் கொண்டாடப்பட்டவரான சுவாமி கூரத்தாழ்வாருடைய அவதார மாதமாகவும் அமைந்திருக்கிறது. இதிலே மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் என்று நன்னாள் தானே அமைந்தது போல அபிநவ உரையிலிடாதவர் என்றே கொண்டாடலாம்படியாக இருந்த ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான புத்தூர் சுவாமியினுடைய சதமான உற்சவத்தை நாம் கொண்டாடுவதும் அப்படியே அமைந்தது என்று கொள்ள வேணும். சுவாமியினுடைய திருக்கல்யாண குணங்கள் கூட அவருடைய வியாசங்களிலே சுஸ்பஷ்டமாக காணலாம்படி அமைந்திருக்கிறது. அடியேன் பால்யத்திலே சுவாமியை சேவித்திருக்கிறேன். சுவாமியை தண்டம் சமர்ப்பித்தது அடியனுக்கு பாக்கியமாக கருதுகிறேன். அதற்கு மேலே சுவாமியின் எடுத்து காலக்ஷேபம் கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் அடியனுக்கு அமையவில்லை, குறையினும் இல்லை. அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டவரனுடைய திருவடி தாமரைகளிலே இப்பொழுது காலக்ஷேபம் கேட்கும்படியாக அமைந்ததும் அவருடைய கிருப்பையே. சுவாமியினுடைய கிருப்பையினுடைய எல்லை நிலத்தை சுவாமியினுடைய பிரச்சனங்களே நமக்கு பிரதர்சிப்பிக்கின்றன. சுவாமி என்னுடைய எல்லா வியாக்கியானங்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் என்ன, அந்த வியாக்கியானங்களுக்கு சுவாமி தான் எளிய தமிழ்நிலையில் தான் அளித்துள்ள விளக்கங்கள் என்ன, அந்த விளக்கங்களிலே கூட ஒரு பிரமாணங்களும் அந்த பிரமாணங்கள் எங்கிருந்து கிடைத்தன என்கிற ஆக்கரங்களை வெளியிட்டு அதிலும் அத்தியாய ஸ்லோகம் வரையிலும் அந்த ஆக்கரங்களை குறியிட்டு காண்பிப்பது என்பது சுவாமியினுடைய பரம கிருபாகுணம் என்றே நமக்கு தெரிகிறது. இது சமகாலத்திலே வேற கிரந்தங்களிலும் வேற பிரச்சுரங்களிலும் இந்த அளவுக்கு இத்தனை சுஸ்பட்டமாக கிடைத்ததா என்ன அப்படி ஒன்றும் காண கிடைச்சதா தெரியல. சுவாமி ஒரு வியாக்கியானங்களை நாம் படித்தோமே ஆனால் இன்றுள்ள தமிழில் யாருக்கும் அஸ்மதாதிகளும் புரிஞ்சுண்டு அதை விண்ணப்பிக்க முடிகிற அளவில் சுவாமி அவற்றை பிரசுரித்துள்ளார். சுவாமி திவ்ய பிரபந்தங்களுக்கு என்ன, ஸ்தோத்திர பாடங்களுக்கு என்ன, பின்ன நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த தனிஷ்லோக ராமாயணத்துக்கு என்ன, இதுபோல் தனிஷ்லோக மகாபாரதத்துக்கு என்ன, இதுபோல் நிறைய கிரந்தங்களை சுவாமி வியாக்கியான கிரந்தங்களை பிரசுரிப்பதோடு மட்டுமல்லாமல் சுவாமி இன்னும் நிறைய புஸ்தகங்களை எழுதியிருப்பதாக இந்த கேள்வி பதிலேயே கூட சமர்ப்பிக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். சங்ககால தமிழர் சமயம் என்னும், ஸ்ரீ விட்டுச்சித்த விஜயம் என்னும், சங்கரரும் வைஷ்ணவரும் என்னும், சாதிமத ஆராய்ச்சி என்னும், இது போன்ற பல கட்டுரைகள் இவற்றை வெகுவாக எல்லாரும் பாராட்டியுள்ளனர் என்றும் இவருடைய இந்த பதில்களில் நமக்கு காண கிடைக்கிறது. சுவாமியினுடைய சங்ககால இலக்கியம் என்பது இன்று ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டயம் அனந்தான் பிள்ளை வெங்கடகிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி தம்முடைய கீதாச்சாரியனில் பிரசுரிப்பித்தார் என்னும், ஸ்ரீ உவே பிரதிவாதி பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி தம்முடைய இராமானுசனில் இவருடைய இந்த சுதர்சனம் என்கிற பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய கேள்வி பதில்களை வெகுவாக கொண்டாடினார் என்னும், அதே போல தினமணி கதிர் போன்ற பொதுதின பத்திரிகைகளும் கொண்டாடியது என்றும் சுவாமி இதில் எழுதியிருக்கிறார். சுவாமி அபினவ் உரையிலிடாதவர் என்று கொண்டாடலாம்படியாக இருந்தது எப்படி அப்படின்னா, ஸ்ரீவைஷ்ணவ மதத்தையும் விஷ்ணு பரத்தையும் குறை சொல்லும் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கூட சுவாமி பின்வாங்காமல் தன்னுடைய கருத்தை ஆதாரபூர்வமாக அதற்கு ஒரு பிரமாணங்களையும் காமிச்சு, அந்த பிரமாணங்களுக்குடைய ஆகரத்தையும் வியாக்கியானங்களில் எப்படி காமிச்சாரோ அதே மாதிரி காமிச்சு மற்றவர்கள் வாய் திறக்க முடியாதபடி சுவாமி அவற்றை பிரசுரிப்பித்து, அது மாத்திரம் இல்லை, யார் இந்த மாதிரியெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கும் அதற்கான ஒரு பிரதியை அனுப்பித்து கொடுத்து அவர்களாலே அவர்களாலே பாராட்டப்பட்டும் சிலர்களாலே அவற்றை ரசித்தும் பதில் கூற முடியாதபடி ஆகியும் சுவாமி வந்து தம்முடைய சித்தாந்தத்தை நிர்தாரணம் செய்தார் என்று இந்த பதில்களிலேயே தெரிகிறது. இடையிலேயே ஒருத்தர் கேட்டிருக்கார், இந்த மாதிரியான மறுப்பு பதில்களெல்லாம் நீர் வந்து யார் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு அனுப்பி தருகிறார். சுவாமி நன்றாக அனுப்பி தருகிறார், அங்கே இருக்கிறவர்களும் படிக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது, அங்குள்ளவர்களும் நம்மிடம் சொல்லார்கள், அதனால அவர்கள் அவற்றை ரசித்தும் இதில் இருக்கக்கூடிய ஆகரங்களை மறுக்க முடியாததாலே வாய் திரவாமலும் இருக்கிறார்கள் என்றும் சுவாமி அதில் பிரசுரித்துள்ளார். அப்படி பரத்த நிர்தாரணம் செய்வதிலும் ஸ்ரீவைஷ்ணவ மதத்தினுடைய கொள்கையை நிர்தாரணம் செய்வதிலும் சுவாமி அத்விதீயராக எழுந்தருளியிருந்தார் என்பது தெரிகிறது. சுவாமியினுடைய இந்த சுதர்சனர் பத்திரிகையானது ஒரு புரட்சியை உண்டாக்கியது என்றால் அது மிகையாகாது. ஆழ்வானை ஒத்த ஞானியாக இருந்த எங்களாழ்வானுடைய சத்தீஸ்வராய் புத்தூரிலே அவதரித்து சுவாமி இந்த ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை வளர்த்து கொண்டு வந்தார். அதிலே ஒரு 14 சதகங்களாக 1400 கேள்விகளுக்கு விடையளிக்குமாறு அந்த 100 கேள்விகளாக தொகுத்து வெளியிட்டார். அதிலே நமக்கு இப்பொழுது விஷயமாவது 4வது சதகம். விண்ணப்பிப்பதை விட விடுவது எது என்கிற தேர்வுதான் மிகவும் கடினமான காரியமாக அமைந்திருக்கிறது. பொதுவில் சுவாமியினுடைய இந்த கேள்விகளை பார்ப்பதற்கு முன்னால் சுவாமி ஹிந்து என்கிற இந்த ஒரு மத கூட்டம் ஆனது இது ஒரு வெவ்வேறு கருத்துக்களை மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட சிலவற்றை ஒன்றாக பிடித்து அதை ஒரு கூட்டிலே அடைத்து வைத்து அவற்றை வளர்க்க வேணும் என்று சொல்வது சரியல்ல என்கிற கருத்தை கொண்டிருந்தார். இதை அந்தந்த கேள்விகளில் பார்க்கும்போது நாம் அறியலாம். ஒரு கூட்டமாகவே ஒரு 4-5 கேள்விகள் இதை பற்றியே அமைந்திருக்கிறது, அவற்றை ஒன்றாக பார்க்கலாம். பின்னர் சுவாமி வந்து அவருடைய கேள்வி பதில்களை பார்க்கும்போது சங்ககால இலக்கியங்களிலும் சுவாமியினுடைய ஆராய்ச்சியானது அத்விதீயமாக அமைந்திருக்கிறது என்பது நமக்கு சுஸ்பஷ்டமாகிறது. வேற்றுமத கொள்கைகள் என்ன என்பதையும் சுவாமி அறிந்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரிகிறது. இதில் அவகாசானுகுணமாக ஒரு சிலவற்றை நாம் பார்க்க தொடங்குவோம். முதலில் சௌந்தர்ய லகரி என்கிற ஆதிசேகரருடைய ஒரு கிரந்தத்தை பற்றினதான கேள்வி. சக்தி உபாசனம், சாத்த மதம், இதெல்லாம் சௌந்தர்ய லகரி என்ற சோத்திரத்தில் ஆதிசங்கரர் பரப்பியிருப்பார்களா சிலர் எழுதி வருகிறார்கள், அது உண்மையான கேள்வி. இது சுவாமி வந்து ஒரு விஷயம் காமிக்கிறார், ஆதிசங்கரர் பெயரில் நிறைய பேர் நிறைய கிரந்தங்களை பின்னாடி காலத்தில் சேர்த்துருக்கா. அதுக்கு என்ன பிரமாணம்னா, அவர் எழுதின கிரந்தங்களை அவர் இருந்த 800 ஒரு 400 வருஷங்களுக்கு வேற யாருமே கையாளலை. கையாளாத ஒரு விஷயத்த பின்னாடி இருக்கிறவர்கள் மட்டும் கையாண்டிருக்காருன்னா அப்போ அந்த 400 வருஷங்கள்ல அந்த கிரந்தங்களை எங்கே போச்சு? அதனால அந்த கிரந்தங்களை இந்த கிரந்தங்கள்லாம் பின்னாடி ஏற்பட்டது அப்படின்னு நிர்ணயிக்கிறார். அப்படி நிர்ணயிக்கிறச்ச சுவாமி என்ன பண்ணுறார், வேதாந்த சசிகரனால சதுஷ்லோகி பாஷ்யத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் கையாண்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாராயணபட்டத்ரி அப்படின்றவர் வந்து விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று கையாண்டிருக்கார். பாக்கி எல்லா நூல்களும் அதை அந்த அந்த பொய்க்கதைகளை கொஞ்சம் நிறைய நிரம்பி தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்றும் கணிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு திருவுள்ளமாக எழுதியிருக்கார். அதனோடு கூட இன்னொரு ஒரு ஆதாரம் கொடுக்குறார் சுவாமி. அந்த சாக்த உபாசனைகளில் ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது, மது மாமிசம் மீன் முத்திரை மைத்தினம்னு. அதில் முத்திரைங்கிறது ஏதோ வேக வச்ச தானியன்னும், மைத்தினங்கிறது ஆண் பெண் கலவின்னும் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரம்மச்சரியமே மோட்ச சாதனம் அப்படின்னு வேதாந்த கொள்கையை கொண்ட ஆதிசங்கரர் பண்ணுவாரா, அதனால் அது ஒன்றும் சேராது அப்படின்னு அதை நிர்தாரணம் பண்ணி சுவாமி சாதிக்கிறார். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம்தான், இந்த கோயில்கள்லாம் வந்து எல்லா கலை சிற்பங்கள்னு எல்லாத்தையும் போட்டிருக்காள், எல்லா சிற்பங்களும் இருக்குது, நல்ல சிற்பங்களும் இருக்குது, காண முடியாத சிற்பங்களும் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு. அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், இதெல்லாம் உண்மையான விஷயம் என்னென்னா எல்லாரும் நிறைய விருப்பங்களோட பெரும் வர இருக்கிற மனுஷாலாம் இருக்கா, அவள்லாம் கோயில் பக்கம் வரணும், என்றைக்கா ஒரு நாள் அவளுக்கு தெய்வத்தில் தெய்வத்து மேலே விருப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டது தான் அது. அது ஆகம சித்தமாக ஏற்பட்டிருக்கே தவிர ஆகம சித்தமாக எல்லா கலைகளையும் சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் இவத்தினால இவத்தை பிரகாசிப்பிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கே தவிர வேற ஒன்றும் அதில் பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சுவாமி இதில் நிர்தாரணம் பண்ணி கொடுத்துருக்கார். இதெல்லாம் என்னென்னா நமக்கு நம்மிடத்த வேற யாராவது இந்த கேள்விகளை கேட்டால் நாம் இதை படித்தா நேர பதில் சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப சுஸ்பஷ்டமாக இருக்குது. இந்த கேள்விகள் என்னென்னா பலதரப்பட்டதாக இருக்குது. ஒரு வேறு மதங்கள் கண்டிக்கிறத எப்படி, நம்ம மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி அப்படின்னு. எல்லாம் எம்பெருமானோட செயல் அப்படின்னா இந்த தோஷம் பண்ணுறால அதுவும் எம்பெருமானுக்கு தட்டுமா தட்டாதா? எம்பெருமான் வந்து ஜீவனுக்கு ஒரு சின்ன சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான், அதுக்குட்பட்டு தான் எல்லாத்தையும் அவன் பண்ணுறான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு விதிவிலக்கு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அது பிரம்மசூத்திரத்தில் பராயத்தாதிகரணத்தில் இதோட விரிவாக இருக்குது அப்படின்னு. இதையே ஒட்டி இன்னொரு கேள்வி கூட வருது, கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து அப்படின்னு பிரம்மசூத்திரம் பராயத்தாதிகரணத்தில் ஒரு சூத்திரம், அதுக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் எழுதியிருக்காராம் சுவாமி, சர்வ பிரவர்த்திகளிலும் சேதனுடைய பிரதம பிரயத்னத்தை அபேட்சித்து கொண்டு பரமாத்மா பிரவர்த்தியா பிரவர்த்திப்பியான் இருக்கும்னு. அப்போ நம்ம கர்மமோ துவக்கமே கிடையாது, அது இதுவும் அனாதி கர்மமும் அனாதி அப்படி இருக்கிறச்ச பிரதம பிரயத்தனம் எங்கேருந்து வருது அப்படின்னு ரொம்ப அழகாக சுவாமி சாதிக்கிறார். ஒரு சேத்திரன் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறான், ஞானம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் அதை பண்ணணுங்கிற ஆசை வருது, இச்சை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு கண நேரத்தில் அதை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான் அந்த பிரயத்தனம், அந்த பிரயத்தனத்தை தான் பிரதம பிரவருத்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறார், பெருமாள் உதாசீனாக இருந்துடுறார், உதாசீனாக இருந்து அது இவனுக்கு நல்லதை கொடுத்துருக்கார், கொடுத்ததை அவன் எடுத்துட்டு நல்லபடியாக இருந்தான்னா, அந்த தீயதை பண்ணாமல் இருந்தான்னா அப்போ ஒன்றும் பண்ணுறதில்ல, தீயதை பண்ணினான்னா அதுக்கான கர்ம பலனை அவன் அனுபவிக்கிறான், அதனால் அது பெருமாளுக்கு அது ஒட்டாது அப்படின்றார். இதில் பிரதம பிரயத்தனா என்ன அப்படிங்கிறது, ஒவ்வொரு காரியத்திலையும் பிரதம பிரயத்தனங்கிறது ஏற்படுறது அப்படிங்கிறத சுவாமிக்கு காமிச்சு கொடுக்குறார் இதில். அதுலேயும் கூட ஏன் தூண்டாமல் இருக்கான் எம்பெருமான் அப்படின்னா, பூர்வ கர்மங்களை பூர்வ கர்மங்களுக்கு அனுகுணமாக அந்த மாதிரி இருக்கான், இதுதான் அந்த அதிகரணம் சொல்கிறது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஆத்மரக்ஷணத்தையும் தேகரக்ஷணத்தையும் பற்றி ஒரு கேள்வி, ஆத்மரக்ஷணம் தேகரக்ஷணம் ரெண்டும் எம்பெருமானால் ஆக வேண்டியது, அந்த மாதிரி கவலையத்தி இருக்க வேண்டிய ஸ்ரீவைஷ்ணவா ஆத்மரக்ஷணத்தை பற்றி கவலைப்படுறதில்லை, தேகரக்ஷணத்தை பற்றி மட்டும் கவலைப்படுறேள் அப்படின்னு கேட்குறார். சுவாமி ரொம்ப அழகாக சாய்க்கிறார், எம்பெருமான ரக்ஷகன் நினச்சிக்கிறது தான் ஸ்ரீவைஷ்ணவத்தம், அதில் நம்ம ஒன்றும் ஆத்மரக்ஷணத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை இதில், ஆனால் தேகரக்ஷணத்துக்கு காரியம் பண்ணாமல் நடக்காது. என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, பகவத்பாத கைங்கிறதுக்கு தேகம் நன்னா இருக்கணும்னு நினைச்சுன்னு பண்ணணும், இதுக்கு போஷாக்கு பண்ணிட்டு போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு. இன்னொன்று ஆழ்வார்களை பற்றின கேள்வி, அதாவது சில சமயத்தில் துறை மிஞ்சிடுறது, சில சமயத்தில் ஆறி இருக்கா, அப்போ ஒன்று 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 திருப்பாவைத்தனியன்லையே ஆண்டாளை பற்றின பாரார்த்தியம்சம் திருத்திசரசிதர் சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு வருது, யாவலாத் கிருத்தியபுங்கேன்னு வருது. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பரதந்திரையாக இருக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டியவள் பாரார்த்தியம். அப்புறம் அப்படி இல்லாமல் யா பலாத்து கிருத்தியபுங்கன்னு புடி தன்னுடைய பலாத்காரமாக அவனுடைய கிருப்பை எடுக்கணும்னு பண்ணுறாளே நியாயமான்னு. அப்போ சுவாமி சாதிக்கிற இது ரெண்டுமே உண்டு, ஒன்று அறிவு மிகுந்து இருக்கிறச்சா பாரார்த்தியம் சொம் உன்னுடைய சொத்து அப்படின்னு இருப்பா, இன்ன துறை மிகுந்து இருக்கிறச்சா இப்போ போய் இப்பயே அடையணும் அப்படிங்கிற துறை மிகுந்து இருக்கிறச்சா எப்படியாவது வழி இல்லாத வழியிலையாவது அவன் அடையணும் அப்படின்னு பார்ப்பா. இது அவனுடைய ஒரு திருக்கல்யாண குணத்தில் இவர்களை வந்து அவனை அனுபவிக்கணுங்கிற துறையோட காரியமே தவிர இது ஞான காரியம் இல்லை. அது இது ரெண்டுமே எம்பெருமானுக்கு உகப்பில் தான் சேரும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். சுவாமி கீதா வியாக்கியானம் அப்படின்னு ஒன்று பிரசுரிச்சிருக்கிறதா தெரிகிறது. அதில் அனன்யா சிந்தையந்தோமோ மேஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமிகம் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதிருச்ச சுவாமி வந்து எழுதியிருக்கார். இந்த மாதிரி எம்பெருமான் வந்து என்னை அடைவதான யோகத்தையும் மறுபடியும் சம்சாரத்துக்கு திரும்பி வராகிற க்ஷேமத்தையும் அளிக்கிறேன்னு எழுதியிருக்கான்னு எழுதியிருக்கிறே. அது தேக யாத்திரை கர்மாதீனமாக தான் நடக்குமா, ஈஸ்வராதீனமாக நடக்காதா, எங்கேயுமே எம்பெருமானுடைய அருளால் இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய அருளால் தான் யோகக்ஷேமம் கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேள்வி. அதுதான் சரின்னு நினைக்கிறேன்னு எழுதியிருக்கார். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், அது நம்ம வந்து எம்பெருமானருடைய பாஷ்யத்தை மாத்துறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. எம்பெருமானார் பாஷ்யத்தில் என்ன சாதிச்சாரோ அதில் தான் நம்ம சாய்க்க முடியாது, அதை எழுத முடியும், வேறு எதுவும் எழுத முடியாது. ஆனால் இந்த பிரச்சாரத்தை பாருங்கள் என்ன இருக்குன்னு, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு இருக்குது. யாரொத்தர் என்னையே எப்பயும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதாவது மோட்சார்த்த சிந்தனத்தோடு இருக்கிறார்களோ, எம்பெருமானை அடையவானுன்னு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யவானுன்னு இருக்காளோ அவளுக்கு தான் இந்த யோகக்ஷேம மகாமிங்கிறத பொருந்துறது. அது லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யார்த்திக்கோ கைவல்யார்த்திக்கோ அது பொருந்தலை. அப்போ அவர்களை பற்றி பேசுகிறச்சா யோகங்கிறது எம்பெருமான அடையிறது, க்ஷேமங்கிறது எம்பெருமானுக்கு இந்த மாதிரி சம்சாரத்துக்கு திரும்பி வராமல் நித்திய விபூதியில் எம்பெருமானை கைங்கரியம் பண்ணுறது, அதுதான் எம்பெருமானார் சாதிச்சிருக்கு, அதை தான் எழுத முடியும் அப்படின்னு நிஷ்கர்ஷித்து சாதிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் மதுரகவியை புண்மையாக கருதினரா? அப்படி புண்மையாக கருதினது எதை, மதுரகவியா இல்லை மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் உறவையா அப்படின்னு ஒரு சுவாமி கேட்டிருக்கார். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், இது ஆழ்வாரோட நைச்சியாதம் தானோ, அந்த மாதிரிலாம் யாரும் கருதலை. அந்த மாதிரி கருதுவர் ஆதலின் அப்படின்னு தொடங்கியிருக்கிற பகுதினால என்ன தெரியறது அப்படின்னா, அப்படியே அவ நினச்சிக்கக்கூடிய லட்சணமுள்ள என்னை நீ என்ன பண்ணீர் அப்படின்னா, அன்னையா எத்தனா என்னை ஆண்டினும் தன்மையான் அப்படின்னு தந்தையும் தாயாவும் கை கொண்டின இயல்பினரான நம்மாழ்வார நீரே எனக்கு தலைவர்னு ஆழ்வார் கொண்டாடுறார். அது நைச்சானதன் தானமே தவிர வேறில்லை அப்படின்னு ரொம்ப சுஸ்பஷ்டமாக வரியில் காமிச்சிடுறார். எம்பெருமானார நம்பெருமாளுடைய வசந்த மண்டபத்தில் திருப்பள்ளிப்படுத்தினது சரியா அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஆழ்வார் தம்முடைய திருவாய் மொழியிலேயே கூட சாதித்தார், அந்த மாதிரி அவரை விக்கிரகத்தோட ஞானிகளை விக்கிரகத்தோட ஆதரிக்கும்னு விக்கிரகத்தோட தான் கூட்டின்னு போகிறதா, அதை வந்து எம்பெருமானுடைய காலை பிடிச்சி ஆழ்வார் தடுத்துட்டார். அப்படி எம்பெருமான் ஞானிகள் மேலே ஆதரத்தோடு இருக்கிற எம்பெருமான் எம்பெருமானார தன்னுடைய வசந்த மண்டபத்தில் திருப்பள்ளிப்படுத்துறது ஒரு தப்பும் இல்லை என்ன சாதிச்சார்.
ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இன்னும் சில கேள்விகள், அதாவது சைவம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இதெல்லாம் அத்வைத குடும்பத்தை சேர்ந்ததுன்னும், இந்த அத்வைத்தம் அத்வைத்தம் எல்லாம் ஒரே மதம்னும் சொல்கிறாளே அதெல்லாம் சரியான்னு. அதுக்கு சுவாமி சாய்கிறார், அத்வைத சித்தாந்தமும் சைவ சித்தாந்தமும் ஒன்றா இருக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. அத்வைத்தம் மாயினால் மோட்சம், மாயா விலகி தன்னுடைய ஜீவனே பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்று அப்படிங்கிற ஞானம் பிறந்துட்டா மோட்சம்னு சொல்கிறது. சைவம் வந்து சிவனே பரம்பொருள்னு சொல்கிறது. அது பாக்கி இருக்கிற கொள்கைகள் எல்லாம் விசிஷ்டாத்வைத்தத்தை ஒத்துருந்தாலும் பரம்பிரம்ம யார் அப்படிங்கிறதுல அது மாறி இருக்கு. அதனால இது எல்லாம் ஒன்றெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலேயும் ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தில் எம்பெருமானுக்கு சரீர சரீரி பாவம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம், அது சைவத்தில் ஒத்துக்கிறதும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த இந்து மதங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்தது தானே, அந்த இந்து மதமே நலிவடையிறச்சா இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சின்ட்டு நான் தான் பெருசுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம்னு ஒருத்தர் கேள்வி. அதுக்கு இந்து மதம் அப்படிங்கிறதே ஒரு பொய் தோத்தம். ஒன்று என்னென்னா தனித்தனி தத்துவகித புருஷார்த்தங்களை கொண்டதாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இன்னொரு மதத்தை இல்லைன்னு செஞ்சு சொன்னால் தான் தன்னுடைய மதம் வளரும், அப்படி தான் இருக்குது ஒன்று ஒன்றும். அப்படி இருக்கிறச்ச அந்தந்த மதத்துக்காரர்களை அதை வளர்க்கணும், அதை விட்டுட்டு நான் எல்லாரும் சேர்ந்து இந்து மதத்தை வளர்க்குறேன்னா எல்லாம் சேர்ந்து தான் அழிஞ்சு போகும், அப்புறம் வேறு அவைதிக மதங்கள் தான் வளரும். அப்போ அது ஒன்றும் நம்மளால் மாற்றவே முடியாது. இது வளரணும்னா இவாளுக்குள்ளே சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்தந்த மதங்கள் வளர்றதுக்கு அவ பாடுபடணும், இன்னொருத்தர் அந்தந்த மதங்கள் வளர்கிறத நிறுத்தக்கூடாது, தடுக்கக்கூடாது. தங்கள் மதங்களை தாங்கள் வந்து இது பண்ணிக்கணும், பலப்படுத்திக்கணும். தங்களுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அதுக்குள்ள பிரச்சாரங்களை நன்னா பண்ணணும். மற்ற அவைதிக மதங்கள்லாம் தங்கள் மதத்தை பின்பற்றினவனுக்கு தான் மோட்சம் வச்சவனுக்கெல்லாம் மோட்சம் கிடையாதுன்னு ரொம்ப பிரபலமாக பிரச்சாரம் பண்ணுறான். இது எல்லாரும் ஒன்று எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குட்டையை குழப்பின்னு இருந்தால் யாருக்கும் எதுவும் நடக்காது அப்படின்னு சுவாமி ரொம்ப தீர்மானமாக இதில் சாதிச்சிருக்கார். அதிலும் கூட இப்படி நீ சொல்கிறத பார்த்தா ஒன்றொன்றும் தனித்தனி மதம்னா வேறு மதங்களில் இருக்கிற உட்பிரிவுகளும் தனித்தனி மதமாக கொள்ளணுமா அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் சுவாமி சாதிக்கிறார். ஒரு மதம் அப்படிங்கிறது என்னென்னா மோட்சத்துக்கு பேரின்பத்துக்கு வழிகாட்டும் முக்கிய கொள்கைகள்லாம் ஒன்றா அப்படின்னு வச்சுருந்தான் பார்க்கணும். அதை வச்சுட்டு தான் மதம்னு சொல்லணும். இந்த இங்கே வாழறதுக்கான வழிகளை வழியை காட்டுறதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அது வந்து ஒரு துவைத்தத்திலையும் விசிஷ்டாத்வைத்தத்திலையும் இது அத்வைத்தத்திலையும் தனித்தனியாக தான் இருக்குது, அதனால் அதெல்லாம் தனித்தனியான மதங்கள் தான் அப்படின்னு நிஷ்கரிச்சிக்கிறார். இன்றைக்கி நிறைய அறக்கட்டளைகள்லாம் வந்துடுது. அந்த காலத்தில் சித்தாந்தத்தை வளர்க்கணுன்னா அவெல்லாம் இளைஞர்கள் தான் வளர்க்கணும். ஆனால் அவெல்லாமே இப்போ பசிப்பிணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அப்படி இருக்கிறவா போய் மதத்தைக்கு எப்படி ஒரு வளர்க்குறதுக்கோ அல்ல அதுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கோ அவளால் முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதுக்கு சுவாமி வந்து தான் செய்த ஒரு காரியத்தை அதை காமிச்சு கொடுக்குறார். இவ்வளோ பெரிய கைங்கரியங்களை, அதுவும் இந்த பிரசுரமானது வந்தது 1981 கேள்விபதிகள் 1980 வந்தது அப்படின்னா அந்த காலத்தில் சுவாமி என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இதுலேருந்து ரொம்ப நன்னா தெரிய வருது. சுவாமியினுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அதை வச்சுட்டு தான் இன்றைக்கெல்லாம் கூட இத்தனை அறக்கட்டளைகள் வந்திருக்கோ அப்படின்னு நம்ம சந்தேகிக்கலாம். விண்ணுலாரிலும் சீரியர் படை அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை சுவாமி வந்து நிறுவியிருக்காராம். ஆயுளுக்கு ஒருத்தருக்கு 1 ரூபா தொகை செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவளோட பேரையும் ஊரையும் சுதர்சனத்தில் அச்சிட்டு வந்துருதுக்கு சுவாமி. அப்போது 5000 ரூபா அந்த சமயத்தில் அது சேர்ந்துருக்கான், 5000 பேர் சேர்ந்துருப்பா போல் இருக்கு. மடாதிபதிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் இந்த வைஷ்ணவம் வளரணும் அப்படின்னா அந்த கருத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சபைகளெல்லாம் நிறுவி யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காளோ அவளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு வேலையாக கொடுக்கணும். வேற தங்களுடைய சிஷ்யர்களிடத்தோ லட்சக்கணமாக பணத்தை திரட்டினா பணத்தை திரட்டி அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு இவா வந்து சகாயம் பண்ணணும். அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷனரி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி மதம் வளரணும் அப்படிங்கிற ஒரு உள்ள ஊத்தத்தோடு பண்ணணும். அதை இவாள்லாம் பண்ணினா இந்த மாதிரி பல ஸ்தாபனங்கள், ஒன்றும் இல்லை பல ஸ்தாபனங்கள் ஏற்படணும் அப்படின்னா என்ன ஒரு பரந்த மரம் பான்மை சுவாமிக்கு. அந்த மாதிரி பல ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிவிட்டு பொதுநல சேவையிலையும் ஈடுபடணும். அந்த மாதிரி ஈடுபட்டால் தான் நம்முடைய மதங்கள் வளரும் அப்படின்னு சாதிச்சார். அதை சுவாமி பண்ணதை எடுத்து காமிச்சது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. வைஷ்ணவர் ஒருத்தரை நாபாகன் அப்படிங்கிற ஒருத்தவனோட கதை எழுதி இந்த கதையை யாரெல்லாம் சொல்கிறாளோ அவளுக்கு வந்து வாழ்வு வளம் பெறதோட மோட்சமும் கிடைக்கும்னு ருத்ரன் வளமளித்தான் அப்படின்னு இருக்குண்ணா. அது ருத்ரனால் மட்டும்தான் முடியும்னு எழுதியிருக்கார், இது மாதிரி வேதத்தில் இருக்கா அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி பிரமாணத்தோடு விளக்குகிறார். கிருஷ்ண யஜுர்வேதம் 3ஆம் காண்டம் முதல் பிரஷ்னத்தில் அபானேதிஷ்டன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய கதையில் இது சொல்லப்பட்டிருக்கு. இதில் எங்கேயும் மகேஸ்வரனால் தான் முடியும்லாம் ஒன்றும் வியாக்கியெல்லாம் இல்லை. யாகத்தில் எல்லா தேவதைகளுக்கும் அளித்த பின்பு மிஞ்சியிருக்கும் அவிசுகளுக்கு பசுக்கள் அப்படின்னு பேர். அந்த பசுக்கள் ருத்ரனை சேர்ந்தவ. அந்த இதையே தேவர்களிடத்தில் ருத்ரன் வந்து வரமாக வாங்கிட்டு இருக்கான். அதையும் கூட 2வது பிரஷ்னத்தில் 6வது காண்டத்தில் 2வது பிரஷ்னத்தில் திரிபுர சம்ஹாரத்தை பற்றி சொல்கிற இடத்துல அனுபாகத்தில் சொல்லியிருக்கான். சோப்ரவீத் வரம் வருணை அகமேவ பசுனாமதி பதிரசானீதி அப்படின்னு. அந்த மாதிரி வரம் வேண்டி பெற்றவனுக்கு போய் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகுமா என்று நிஷ்கர்ஷித்தார். மேற்கத்தி மதம் ஒன்றுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒத்துமை இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் ஏதோ காஞ்சி பெரியவர் சொன்னார் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது நியாயமான ஒருத்தர் கேள்வி. அதுக்கு எம்பெருமானாரோட மதம் வைதிகமான மதம், வேதத்தையும் புராணங்களையும் இந்த இப்போ சொல்லக்கூடிய மத தலைவர் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே ஏற்பட்டதை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. புருஷசூக்தத்திலேயே விஷ்ணுவே பரம்பொருள், அவனே படைத்தளித்து அழிப்பவன் எழுதியிருக்கு. அதை வச்சுட்டு தான் எம்பெருமானாரோட மதம் உண்டானதே தவிர அது இன்னைக்கு வந்த புது மதத்தை கொண்டு இல்லை. அதையும் எம்பெருமானார் மதத்தெல்லாம் உண்டாக்கலை, இருந்த மதத்தை தான் பிரவர்த்திச்சார். அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல பிரமாணம் ஒன்று கொடுக்குறார். அதாவது ஷீரோன்னு ஒருத்தர் கைரேக நிபுணராம், அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காராம். அவர் என்ன சொன்னார்னா, பாரத தேசத்துலேருந்து பரவின கிருஷ்ணருடைய சரித்திரங்கள் தான் மேல் நாட்டில் இங்கே எங்கேயும் ஒன்று ஒன்றும் இங்கே எங்கே சில தட்டியும் சில வெட்டியும் ஒட்டியுமா வேறு மதங்களை உருவாக்கியிருக்கா, அதனால வேணால் அந்த ஒத்துமைகள் தோணலாமே தவிர ஒத்துமையெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதுலேயே ஒரு துணை கேள்வி, அந்த மதத்தில் வந்து இந்த மாதிரி வாய்க்குள்ளே போகிறது என்னவானா இருக்கலாம், ஆனால் வெளியில் வரதெல்லாம் நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாளேன்னு. அதுக்கு வேதத்துலேருந்து பிரமாணத்தை கொடுத்து சுவாமி அதுக்கு மறுப்பை சொல்கிறார். வர்ஜா வர்ஜம் என்றிருக்கே, இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்ற இல்லாமல் எதை வேணால் சாப்பிட்லாம், ஆடு மாடு பண்ணின்னு எதை வேணால் சாப்பிட்லாம்னு எழுதியிருக்கிற மதத்தில் அந்த மாதிரி எழுதுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்ம வைதிக மதத்தில் ஆகார சுத்தௌ சத்தசுத்திகி சத்தசுத்தௌ துருவாஸ்மிருதிகி ஸ்மிருதிரம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்கிறது. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தையும் சுவாமி எழுதியிருக்கார். இந்த மாதிரி சுத்தமான உணவை உண்பதால் மனம் சுத்தியடையும், மனம் சுத்தியடைந்தால் நிலையாக தியானம் செய்ய முடியும், பரம்பொருளை நிலையாக தியானம் செய்தால்தான் அஞ்ஞானம் முதலான சம்சார முடிச்சுகள் அவிழும் அப்படின்னு. அதனால் எம்பெருமான் அடையணும் மோட்சம் அடையணும்னு நினைக்கிறவா ஆகார நியமத்தை கடைப்பிடிச்சித்தான் ஆகணும் அப்படின்னு சுவாமி இதில் நிஷ்கர்ஷிக்கிறார். அடுத்து கௌமாரத்தை பற்றின ஒரு கேள்வி. கௌமார மதத்தில் இந்த ஸ்கந்தன் தான் வந்து தன்னுடைய தகப்பனாரான சிவனுக்கு பிரணவத்தை உபதேசித்தான்னு. அதுக்கு சுவாமி வந்து எழுதுறார், ஸ்மிருதி சிகாத புராணங்களை சங்க நூல்களை ஆராய்ஞ்சாலும் திருமாலே பரம்பொருள்னு நன்னாவே தெரியும். தமிழ்நாட்டில் ஆராய்ச்சியாளர்களுக்கு சங்க இலக்கியங்களில் சொன்னால் 5 பேர் சொல்கிறா பரம்பொருளான திருமால், இந்திரன் வருணன் முருகன் காளி, இந்த 5 தெய்வங்களும் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை இந்த 5 இடத்துலையும் வணங்கப்பட்டார்கள்னு தெரியுது. இந்த உபநிஷத்தில் ஸ்கந்தன் வாக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக முருகனை வந்து பரம்பொருள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்கந்த சப்தம் சனத்குமாரரை குறிக்கிறது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் 7வது பிரபாடகம் கடைசியில் இந்த வாக்கியம் இருக்குது அப்படின்னும், அது சனத்குமாரர் நாரதருக்கு பரபிரம்மத்தை உபதேசிப்பு தான் அமைகிறது. பரபிரம்மத்தை உபதேசிக்கிறதுனால சனத்குமாரர் ஸ்கந்தர்னு கொண்டாடுறார் இவர் நாரத மகர்ஷி அப்படின்னு காமிச்சு கொடுத்து அப்படியே அந்த ஸ்கந்தனானவன் தன்னுடைய தகப்பனாருக்கு உபதேசித்திருந்தா அந்த பிரணவார்த்தம் என்ன அப்படின்னு யாருமே எழுதலை. அதனால அந்த பிரணவார்த்தம் அகார உகார மகாரன்னு சொல்லி அது பரமாத்மாவான எம்பெருமானுக்கே ஜீவாத்மா அடிமை அப்படின்னு தேர் இருந்ததுனாலும் எம்பெருமான் தான் பரான் அப்படின்னு தேருமே. அங்கேயே ஸ்ரீராமாயணத்தில் பாலகாண்டத்தில் இருக்கு 37வது சர்க்கம் 27வது ஸ்லோகம், அதாவது ஸ்கந்த இத்யப்ருவன் தேவாகா ஸ்கந்தம் கர்ப்ப பரிசுரவாத்து அப்படின்ற இடத்துல சிவனுடைய வீரியம் பல இடங்களில் சந்தரித்து உண்டானவனாக ஆகையால் குமரனை ஸ்கந்தன்னு தேவர்கள் பெயரிட்டு அழைத்தார்கள்னு இருக்கு. அப்படி இருக்கிறச்ச எப்படி பரம்பொருள்னு கொண்டாட முடியும் அப்படின்னு அதை நிர்தாரணம் பண்ணுறார். சுவாமியினுடைய கைங்கரிய பிரகாசகமான இன்னொரு கேள்வி, ஆஸ்திகத்துக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் இந்த நாஸ்திக கும்பல்னால் வரக்கூடிய கஷ்டத்தை போக்குறதுக்கு நீர் என்ன பண்ணியிருக்கீர் அப்படின்னு, அப்படி இருக்கிறச்ச நீர் இந்த சிவா விஷ்ணு பேத சர்ச்சையெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. அதுக்கு சுவாமி எழுதியிருக்கார், அதாவது இந்த இப்போ சொல்கிறாள் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு, அதெல்லாம் முன்னாடியே இவாளோட கொள்கையில் இருந்திருக்கு போல் இருக்கு, நாஸ்திகர்களோட கொள்கையில். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அப்போது திருமலை பெரியஜீராக இருந்த சுவாமியினுடைய சுவாமியிடத்தை போய் விண்ணப்பித்து 1000 ரூபாய் வாங்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர் எதிராதஜீயர் சுவாமியின் இடத்துல சமர்ப்பித்து அவரை கொண்டு வழக்கு தொடுக்க வச்சு அதுக்கு மூல காரண வெற்றியும் பெற்று அதுக்கு மூல காரணமாக இருந்தது இசுவாமி தான் அப்படின்றது ஆஸ்திக உலகம் அறியும் அப்படின்னு சாதிச்சார். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அங்கே இருக்கிற மற்ற சைவ மற்ற மடாதிபதிகளும் அறிஞ்சிருக்கா, அதில் ராமேஸ்வரம் மடாதிபதியாக இருக்கிறவர் இதை உறுதி பண்ணிருக்கார் அப்படின்னும். அதை மட்டும் இல்லாமல் அர்ச்சக சங்க தலைவராக இருந்தால் ஒரு சிவாச்சாரியர் சுவாமி, அவரும் அந்த ஆலய பாதுகாப்பு கமிட்டியில் இருக்கிறவாளுக்கும் இதை பற்றி நன்னாவே தெரியணும். அதை திருச்சியிலேயே ஸ்ரீரங்கத்தில் முற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம்னு இருந்திருக்கு, அது அதுக்கு பேராதரவு அளிச்சுன்னு வரோம் நம்ம. இந்த மாதிரி எல்லாரும் வைதிக மதங்கள் தழைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம், அதே சமயத்தில் நம்மளுடைய மதத்தை நம்மளும் என்றைக்கும் தாழ விடுறதில்லை அப்படின்னு சுவாமி தன்னுடைய ஒரு ஸ்திதியை தன்னுடைய ஒரு நிலைப்பாடை அறிவிக்கிறார். நாஸ்திகத்துக்கு எதிராக நம்ம எல்லாரும் பஞ்சோத்தர சதம் வயம் பஞ்சோத்தர சதம் 105 பேர் இருக்கா அப்படின்னு, 105 பேரும் ஒன்றா போராடணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுலையே நீர் வந்து விஷ்ணு சிவ சர்ச்சையெல்லாம் தேவையானா, யார் சர்ச்சையை ரெடி உண்டு பண்ணுறாளோ அவா கிட்டே போய் முதல்ல சொல்லணும், நான் சார்ஜி உண்டு பண்ணவாளுக்கு பதில் எழுதினேன் என்ன போய் சொல்லி என்ன பிரயோஜனம், பதில் எழுதவாளை போய் நீர் ஏன் பண்ணுறீர் அப்படின்னா சர்ச்சையை உண்டு பண்ணுறவாள்கிட்ட போய் சொல்ல வேண்டாமா நீர் இதை அப்படின்னு கேட்டு இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு முன்னோடியாக சுவாமி தேர்ந்திருக்கார் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நீங்கள் ஸ்ரீவைட்டவாள்லாம் அனுசந்தானம்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறேள், சிந்தனம் ஸ்மரணம் தியானம் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேள் அப்படின்னா, அதுக்கு சுவாமி சாய்கிறார், சிந்தனம் ஸ்மரணம் இதெல்லாம் நினப்பை பற்றினது, தியானங்கிறது அதே நீண்டு நினைக்கிறத பற்றினது, அனுசந்தானங்கிறது என்னென்னா முன்னோர் மனித ஸ்ரீசுத்திக்கெல்லாம் அர்த்தத்தோடு படிக்கிறது, அது படிக்கிறச்சியே இது மூணும் அதுக்குள்ளே அடங்கி போடும். அதனால ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்பையும் ஆச்சாரியர்கள் காட்டினபடி நடக்கிறதுனால அனுசந்தானத்தை தான் கொண்டாடுறார் அப்படின்னு. ஆழிமழை கண்ணா வியாக்கியானத்தில் கூரத்தாழ்வானுடைய ஐதீகம் மாதிரி ஒரு கேள்வி, ஸ்ரீவைஷ்ணவர்கள் போகிற வழியில் இந்த மாதிரி தேவதாந்திரங்களை கோடையில் இருந்தால் பிரதட்சிணமாக போகணுமா அப்பிரதட்சிணமாக போகணுமான்னு, இது வந்து கேள்வி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கு சுவாமி சாதிக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாதிவிரத்தியம் அது வந்து கெட்டு போகாமல் எப்படி போனாலும் சரி அப்படின்னு, இதுதான் நமக்கு வந்து ஒரு துணைக்கோளாக வச்சுக்கணும். எந்த ஒரு அதே மாதிரி சில பேர் தேவதாந்திர பிரசாதங்களை கொடுக்குறாளே என்ன பண்ணுறது அப்படின்னா, அதில் அவள் புரிஞ்சுக்கிறவளாக இருந்தால் நாங்கள் பாதிவிரத்தியத்தோடு இருக்கோன்னு சொல்லு, கூடின வரைக்கும் அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கோ, வேற வழி இல்லாமல் உங்க மேலே தடிச்சு இது பண்ணிட்டு போயிட்டான்னா அதை வந்து தொடச்சுட்டு துவயான சந்தானம் பண்ணு அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பாதிப்பிரத்தியங்கிறத துணைக்கோளாக வச்சுக்கோன்னு சாதிக்கிறார். ஒரு சாதாரண கேள்வி, தீபாவளி ஒரு அசுரனை கொன்னதுக்காக கொண்டாடுறல நியாயமா, அந்த மாதிரி இருந்தால் மிச்ச அசுரர்களெல்லாம் கொண்டிருக்காள அதுக்கெல்லாமும் கொண்டாட வேண்டாமான்னு, அதுக்கு சுவாமியினுடைய பதில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீ பிரஷ்ன சம்மிதை அப்படிங்கிற சாஸ்திரத்தில் இது இருக்கு, எம்பெருமான்கிட்ட நரகாதரன் வேண்டினதுனால நம்ம கொண்டாடுறோம், வேற அதிரர்கள்லாம் வேண்டிக்கலையே அப்படின்னு. இது நமக்கு ஒரு நல்ல அறிவு. தங்கையை மூக்கும் தமிழனை தலையும்னு தடிந்தயம் தாசரதை போயின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இளையபெருமாள் தான் வந்து சூர்பனகையை மூக்க வெட்டினார். இது எப்படி நியாயம்னு நம்ம ஆச்சாரியாளுக்கெல்லாம் தெரியும். அதை வந்து சுவாமி ஆக்கரத்தோடு சாதிக்கிறது தான் இங்கே விசேஷம். அதாவது ராமஸ்ய தட்சிணோபாகு அப்படிங்கிறதுனால ராமனுடைய வததகை தான் லக்ஷ்மணன் இருக்கு. அதுக்கு ஆக்கரம் சாதிக்கிறார். ஸ்ரீராமாயணம் ஆரண்ய காண்டம் 84வது சர்க்கம் 18வது ஸ்லோகம்னு இதுதான் புத்தூர் சாமியினுடைய தனிச்சிறப்பு. அதே மாதிரி ஆணல்லன் பெண்ணல்லன் அல்ல ஆலியமல்லன் கணலமாகான் உரநல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகுமல்லனுமாம் அப்படின்னு திருவாயுமொழி இருக்கு. அது எல்லாம் மாயின்னு சொல்லலையா அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகாக பட்டருடைய ஐதீகத்தை காமிச்சு ஒரு ஒரு வார்த்தைக்கும் விளக்கத்தை கொடுத்து சுவாமி சாதிக்கிறார். பட்டர் இதை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு தமிழ் புலவர் கேட்குறார், இப்படி சொல்வது தத்துவசூன்யமோன்னு. அதுக்கு பட்டரே சாதிக்கிறார், ஆணல்லன் பெண் அல்லல் அல்லா அழியும் அல்லதுன்னு இல்லை இல்லை ஆழ்வார் சாதிச்சிருக்கிறது. ஆணல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் அப்படின்னு எல்லாம் அன்விகதியில் முடிஞ்சிருக்கிறதுனால இவன் இது லோகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களால் இல்லாத ஒரு பரம புருஷன்னு தேர்றதுன்னு. உளநல்லன் இல்லை அல்லன்னா ஆசிரியிக்காதவருக்கு இல்லாதவன், ஆசிரியச்சவர்களுக்கு இருப்பவன் அப்படின்னா பேணுங்கால் பேணும் உருவாகும் என்னது அடியார்கள் விரும்பும் போது அவன் என்ன தமரகந்த உருவம் அவ்வுருவம் தானே எந்த உருவத்தில் அடியார்கள் விருப்பப்படுகிறார்களோ அந்த உருவத்தில் எம்பெருமான் எழுந்தருள்றான் அப்படின்னு. திருப்பி அல்லனுமாம் அப்படிங்கிறது சிசுபால தந்தகிராதிகளைப் போல நான் பெருமாளை இல்லை செய்வர்களுக்கு அவன் இல்லாதவனாகவே ஆகிறான், அவனை கிட்ட அறியவனாகவே இருக்கான் அப்படின்னு. இதில் தத்துவ சூன்யங்கிறது எங்கேருந்து எப்படியும் ஏற்படாது அப்படின்னு மறுப்பை சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் திருவாய்மொழியில் 8வது 10வது 8வது திருவாய்மொழி 9வது பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார், கூதித்தாகில் நல்லுரைப்பு அப்படின்னு எம்பெருமானை போய் கிட்டி அனுபவிப்பது நம்மளுக்கு மோட்சம் அப்படின்னு தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார்ன்றதை காமிச்சு கொடுக்குறார். அதனால் ஜீவன் மோட்சத்தில் பிரம்மமாகிறது அப்படின்றத நேராக கண்டிக்கிறார்னு. உத்தரத்யுபரி பக்தஜனான் இத்தியூர்த்ததாசிரயன சூச்சித்தக்தி ஊர்தபுன்ற திலகம் பகுமானாத் கிம்பிபர்ஷி வரத சொலலாட்டே அப்படிங்கிற ஸ்லோகத்தில் திலகம்னு இருக்கு. கஸ்தூரி கலிதோத்தபுன்ற திலகம் கர்ணாந்தலோலேக்ஷணம்ன்ற ஸ்லோகத்தில் திலகம்னு இருக்கு. இப்போ நீங்கள் திருமணிட்டுக்கிறல இதெல்லாம் வந்து பின்னாடி காலத்தில் ஏற்பட்டதான்னு கேள்வி. அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், உத்தரத்யுபரி பக்தஜனான்லேயே பக்தஜனங்கள் என்ன திருமணம் இட்டுருக்காளோ அதை நீ இட்டுக்கணுன்ற அதோடைய போக்கியதையை உணர்ந்து நீ இட்டுக்கிறியா அப்படின்னு தானே ஆழ்வான் கேட்குறார். அதனால் மூலவர் தேவபெருமாள் மூலவர் வந்து பக்தர்கள் இட்டுருந்த திருமணம் இட்டுருக்கியே அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாரே தவிர, திலகம் அப்படின்றது பொதுவாகவே நெத்தியில் இட்டுக்கக்கூடிய ஒரு குறியை தான் குறிக்கும் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறார். கஸ்தூரி திலகோர்த்தபுன்ற திலகம்னு எம்பெருமான் விஷயமாக சொன்னதும் கூட திலகம்ன்றதை எம்பெருமான் வந்து கஸ்தூரி திருமன் காப்பு சாத்தின்ட்டு இருக்காரு அதைத்தான் சொல்கிறது. அதனால் இந்த திருமன் காப்பு இல்லை அப்படிங்கிறது ஆகாது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். வேதங்களில் சங்க இலக்கியங்கள்லாம் எல்லா தெய்வங்களையும் சொல்லியிருக்கு, அதனால் திருமாலை சேவிக்கிறவர்கள் மற்றவர்களை சேவிக்கணுமே அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், அப்படி கிடையாது, பாதிபிரத்தியத்தோடு தான் இருக்கணும். மிச்ச தெய்வங்களாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆராதிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, தேவை கிடையாது. நும்னும் மிட்டா தெய்வம் மேத்தினால் செம்மின் திருமுடி என் திருமாலுக்கு சேருமே நார் ஆழ்வார். அது எல்லாம் போய் ஆகாசாத்பதித்தோயம் மித்யாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு எம்பெருமானத்தில் போய் சேருமே தவிர எம்பெருமானுக்கு பாதிபிரத்தியத்தோடு இருக்கக்கூடிய முமுட்சுக்கள் மோக்ஷார்த்திகள் மற்ற தெய்வம் விளம்புதிரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி அந்த மந்திரங்களை சொன்ன வேதமே என்ன சொல்கிறது, சதுர்கோதாரோ ஏற்ற சம்பதம் கச்சந்தி தேவைகி என்னும் வியாக்கியத்தில் அந்த யாகங்களுக்கெல்லாம் அந்த தெய்வங்களுக்கு அந்தரியாமையான எம்பெருமானுக்கே எம்பெருமானையே ஆராதிப்பவன் தான் முழங்கித்து. உபனிஷத்தும் சர்வம் அந்யத் பரித்தியச்சான் தான் சொல்லித்து. இதுதான் கீதாச்சாரியன்னு சொன்னால் இதுதான் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். துவாதசி பாரண கர்மானுஷ்டானம் துர்வாசரை ஆராதிக்கிறது பாகவத ஆராதனம். அம்பரீஷன் வந்து துவாதசி பாரணையை தான் முதல்ல பண்ணணும்னு தீர்த்தத்தையும் எம்பெருமானுடைய திருத்தராயன் தீர்த்தத்தையும் சேகரிச்சுட்டான், அதனால் அதுதானே முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு தெரியறது அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், துர்வாசர் வந்து அவனோட அனுஷ்டானத்தை கெடுக்கணும் தான் வந்தார், அவரை பாகவத கோட்டியில் சேர்க்க முடியாது. ரெண்டாவது அம்பரீஷன் பரம பாகவதம், அதனால் இந்த இந்த உதாகரணம் செல்லாது. ரெண்டாவது ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் சீரிச்சானே தவிர அவன் வந்து பாரண பண்ணணும்னு வந்து அலங்கார தலையை சாப்பிடலையே. அப்படி இருக்கிறத அம்பரீஷனத்தில் அபதாரப்பட்டுட்டு அவரே வந்து அம்பரீஷனையே சரணடைஞ்சு, அதனால் என்ன தருதுன்னா பாகவதனுடைய அபசாரம் கொடியதுன்னும் அதுக்கு பாகவதனே அதுக்கான பரிகாரத்தை அமைக்க முடியும்னும் எம்பெருமான் அமைப்பதில்லைன்னு தானே தேர்றது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். அதனால் கர்மானுஷ்டானங்கிறது அது வந்து பாகவதாராதனத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத வேறுபடுத்தி நன்னாக காண்கிறார் சுவாமி. பரமபதத்துக்கு போகிறார்னு சொல்கிறார், ஜீவாத்மா திரும்ப வருதில்லைன்ற, இப்போ மக்கள் தொகை கூடுறதேன்னு கேள்வி. அதுக்கு ஆத்மாக்கள் அநேகம், எல்லாமே எல்லாரும் இப்போ மக்கள் தொகை கூடுறதுன்னா வேறு விலங்குகளாகவோ தாவரங்களாகவோ இருந்ததோ வேறு லோகங்களை இருக்கிற ஆத்மாவுக்களோ மக்களாக வந்திருக்கான்னு தான் அர்த்தமே தவிர பரமபதத்தை போனவோ திரும்பி வந்ததுன்னு அர்த்தம் இல்லைன்ட்டு. சுவாமியினுடைய சங்ககால தமிழ் சமயம் அப்படிங்கிற எந்த வழியில் சென்னாலும் ஒரே இடத்தை தான் அடையிறார் அப்படின்னு வேதம் சொல்கிறதா அப்படின்னு கேள்வி. அதை வந்து காமகோடி பெரியவர் சொன்னதாக இதில் கேட்டிருக்கா. அதுக்கு சுவாமி சொல்கிறார், அப்படிலாம் எந்த வேத வாக்கியமும் சொல்லலை, அதுக்கு நேர்மாறாக தான் சொல்லியிருக்கு. இது புருஷதத்தில் என்ன சொல்கிறதுக்கு, தமேவம் வித்வான் அமிர்தைக பவதி நான்யப்பந்த அயனாய வித்யதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன, இந்த இந்த பிறப்பிலேயே இந்த பரமபுருஷனா இப்படியா அடையிறவன் மோட்சத்தை அடையிறான், அப்படி மோட்சம் அடைய இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ எம்பெருமான உள்ளபடி அறிகிறது தான் மோட்சத்துக்கு வழியே தவிர வேற வதி வேற வழியெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறதா தெரியல. பல்வழிகால் வழியேறி கண்டீர் ஆடுபுட்கு ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மதமாக ஏறி வந்து கடைசியில் விஷ்ணு பக்தனாகி ஜீவன் மோட்சம் அடையிறான் அப்படின்னு சாஸ்திரம் கூறுவதுண்டு. அதை தவிர அதை வேற மாற்றி சொல்லிலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். இதே ஒட்டி இன்னொரு கேள்வி, எல்லா தெய்வத்தையும் சேவிச்சாலும் அது போய் ஒன்னே ஒரே இடத்துல அடையதான்னு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகாஷாத்பதிதம் தோயம் மெதாகச்சதி தாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதிங்கிற வாக்கியத்தை உதாகரிச்சுட்டு அதுலேயே வேதத்தில் இன்னும் நிறைய இருக்குது, எப்படி எல்லாம் வந்து ஒன்றா ஆகும் அப்படின்னு. அக்னி ரவமோ தேவதானாம் விஷ்ணோ பரமகான யஜுசம் இதில் அஞ்சாவது காண்டத்தில் அஞ்சாவது பிரச்சனத்தில் சொல்லியிருக்கு அப்படின்றச்ச, தேவதைகளில் அக்னி தாழ்ந்தவண்ணும் விஷ்ணு ரொம்ப உயர்ந்து வரணும், ஆத்மா அங்கான்யா தேவதாக அப்படின்னு தைத்திரியோபனிஷத் சொல்கிறது. அவன் தான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கான், மற்ற தெய்வங்கள் அவனுக்கு அவயவங்களாக இருக்குதுன்னு சொல்கிறது. சேதசோதாரம் சொல்கிறது, தம் தேவதானாம் பரமம்ச தெய்வதம் அப்படின்னு தேவதைகளுக்கு எல்லாருக்கும் எம்பெருமானே பரமன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி நாராயண உபனிஷத்து கூட பிரம்மா நாராயணகா சிவச்ச நாராயணகா அப்படின்னு சொல்கிறது, திசச்ச நாராயணகா விதிசச்ச நாராயணகான்னு எல்லாமே எம்பெருமானே பறந்துருக்கான் அப்படிங்கிறது காமிக்கிறது. சர்வம் கல்பிதம் பிரம்ம தஜ்ஜலான் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து எல்லாமே பிரம்மத்திலேருந்து தோன்றி அதில் லயித்து அதனாலே ரட்சிக்கப்படுவதாக அமைகிறதுன்னு காமிச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி வேதங்கள் எல்லாம் சொல்கிறச்ச எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நிஷ்கர்ஷித்து காமிக்கிறார். இப்படியாக சுவாமி வந்து ஒரு நிறைய விஷயங்களில் நாராயணபுரத்தையும் இதையும் தன்னுடைய வைஷ்ணவ மதத்தினுடைய குதிருஷ்டிவாதங்களையும் நிரசித்து இன்னும் நிறைய கேள்விகளை சாதிச்சிருக்கார். அடியன் வந்து ரொம்பவே சமயம் எடுத்துட்டேன், அதுக்காக அடியன் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இதை நமக்கும் காலக்ஷேபமாக சாதித்தருளுகிற சுவாமியினிடத்திலே காலக்ஷேபம் கிட்டாரான ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரராக எழுந்தருளி இருக்கக்கூடிய வானமாம்பளை பத்மநாபன் சுவாமி திருவடிகளுக்கும் கிருத்தஜதைகளோடு அடியேன் பல்லாண்டுகளை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். புத்தூர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீரதி உள்ளேஸ்வரனம்.